الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس صدق الله العلي العظيم عن علي بن ابي طالب رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم اذا فعلت امتي 15 خصله حل بها البلاء قيل وما هي يا رسول الله قال اذا كان المغنم دولا والامانه مغنما والزكاه مغرما واطاع الرجل زوجته وعق امه وبر صديقه وجفا اباه الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام அளவற்றார்லாலனும் நிகரற்றன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழனைத்து சலாத்தனும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபியீன்கள் நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளி வாயிலே இஃத்திகாஃபுடைய எண்ணியத்துடன் வீட்டிற்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பின்னுக்குள்ளவங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார். முன்னுக்கு இருக்கக்கூடிய இடங்களை நிரப்பி உட்கார். நோயாளிகள், இயலாதவங்க, வயசாளிகள், சாஞ்சி கொண்டிருக்கிறதுல பிரச்சனைகள் அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் நெருங்கி உட்கார். ஏற்கனவே ஞாபகப்படுத்தப்பட்ட ஹதீஸ் தான், திரும்பலும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜும்மாவுடைய நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருடைய பிடரியை கடந்து கொண்டு முன்னுக்கு வருவாங்கண்டா, அவங்க நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாலத்தை போட்டுக்கொள்ளட்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறான். அதனால தான் இதை கொஞ்சம் நான் ஆரம்பத்திலே ஞாபகம் படுத்திக்கொள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை உலகிலே மனிதர்களாக படைத்து இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை தந்து உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் நாம் நினைத்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எவ்வாறு சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் உலகத்திலே கழிப்போம் என்றால் உலகத்தினுடைய வாழ்க்கையும் நிம்மதியானதாக சந்தோஷமானதாக இருக்கும், மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையும் நிம்மதியானது சந்தோஷமானதாக இருக்கும். அதற்கு நேர்மாற்றமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொள்வோம் என்றால் உலகத்தினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியானதாக மாறிவிடும். நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய வேதனைகளை சந்திக்க வேண்டும் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். யாருமே உலகில வந்திருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வரலாற்றை நாம் முன்னே சென்ற வரலாறுகளை நாம் பிறட்டி பார்ப்போம் என்றால் உலகுக்கு வந்த யாருமே நிரந்தரமாக இருந்திருக்கிறார்கள் என்ற சரித்திரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறோம், நமக்குண்டு மௌத்து வரை இருக்கிறது, அதற்கு பின்னால் தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் வெற்றியாளராக அமையணும் என்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் என்ன நல்ல காரியங்களை செய்து கொள்ளுகிறோமோ அதுதான் மௌத்துக்கு பின்னால் நமக்கு பிரயோசனம் தரக்கூடியது என்ற விடயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்கனவே நான் ஓதின ஜும்மாவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் ஹதீஸினுடைய விடயத்திலே ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன், அதனுடைய தொடரை இன்றைய ஜும்மாவிலே சொல்லலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே 15 விதமான பாவங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமான முறையில் நடக்கும் என்றால் என்னுடைய உம்மத்தினர்கள் சர்வ சாதாரணமாக 15 விடயங்களை தங்களுக்கு மத்தியிலே செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், தங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கும் என்றால் பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு தெளிவாகவே சொல்லி தருகிறார்கள். அதிலே முதலாவது விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி சொல்லுகிறேன், இதா காணல் மக்னமதுவலா இன்னல் அக்னியா வ அஹ்லு ஷரஃப் யஸ்தஸிரூன பி ஹுகூகில் ஃபுகரா, செல்வந்தர்களும் அதிகாரத்திலே உள்ளவர்களும் ஏழைகளுக்கு சொந்தமான ஏழைகளுடைய ஹக்குகளை சூறையாடுவார்கள் என்றால் உலகத்திலே பலாய் முசீபத்துகளை எதிர்ப்பாருங்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள். இரண்டாவது விடயமருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் அமானத்து மக்னமா, அமானித பொருளை அமானிதத்தை மக்கள் கனிமத்துடைய பொருளை போன்று பாவிப்பார்கள் என்றால், கனிமத்துடைய பொருளை போன்று மக்கள் தங்களுக்கு மத்தியிலே எடுத்துக் கொள்வார்கள் என்றால் உலகத்திலே பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். கனிமத்துடைய பொருள் என்றால் என்ன? அமானிதத்தை தங்களுடைய சொந்த பொருளை போன்று இன்னொருத்தரால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதமான ஒரு பொருள், அது பொருளாக இருக்கேலும் அல்லது ஒரு வார்த்தையாக இருக்கிறது கேலும் அது எதுவாக இருந்தாலும் சரி, இதனை தன்னுடைய சொந்த பொருளை போன்று பாவிப்பார்கள் என்றால் உலகத்திலே பலாய் முசீபத்துக்கள் உருவாகும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், நமக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த விஷயத்தை நான் யாருக்குமே சொல்லல, யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லி வைக்கிறேன், இதை அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள், யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லி செல்லக்கூடிய நேரத்திலே இதனை பெய்து நாம் 4 பேர் 10 பேர் இடத்திலே பஜார்ல இதனை சொல்லுவோம் என்றால் இது அமானிதத்துக்கு மாற்றமான முறை, அமானிதமாக இந்த வார்த்தையை பாதுகாருங்கள் என்று சொல்லி அதனை நாம் பாதுகாக்காமல் வீணாக்கி விட்டோம் என்ற அந்த பட்டியலில் சேர்ந்து விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இவர் சொல்லிட்டு போறார், யார்ட்டையுமே சொல்லாதீங்க, உங்களோட பாதுகாப்புல இதை வச்சுக்கோங்க, இத சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அடுத்த நாள் காலையிலே பஜாருக்கு வரக்கூடிய நேரத்தில் காணக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு நேத்து இப்படி நடந்துச்சாமே, அப்படியாமே அந்த விஷயம் அப்படி நடந்துச்சாமே, இவர் சொன்னது ஒரே ஒருத்தர்கிட்ட, இதை வெளியில யார்ட்டையும் சொல்ல வேணாம், இதை நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த இவர் 4 பேர்ட்ட சொல்லிட்டாரு, இவர் பஜாருக்கு இறங்குறாரு, வெளியில வராரு, காணக்கூடியவங்க அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேரை சொல்லி இப்படி உங்களுக்கு நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் அமானிதத்துக்கு மாற்றமான முறையில் அமானிதத்தை பாதுகாக்க வேண்டியதை பாதுகாக்காமல் வீணாக்கி விட்டோம் என்ற பட்டியலில் சேர்ந்து விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி பொருட்களும் கூட ஒருத்தர் ஒரு பொருளை தருகிறார், சொந்த நம்மிடத்தில் சொல்லுகிறார்,
இதை அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் நம்முடைய சொந்த பாவனைக்கு அவைகளை பாதுகாக்கிறது பாவிப்பது கூடாது என்பது நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியும். அதை சொந்த பொருளை போல பாவிக்கிறோம், அதை எப்படி தந்தாரோ அப்படியே பாதுகாத்து கொடுக்கணும். இதுதான் அமானிதம். இதுக்கு நேர்மாற்றமான முறையில் தந்த பொருளை சொந்த வேலைக்கு பாவித்து விட்டு அதுக்கு பதிலாக வேறொரு பொருளை கொடுக்கிறோம் என்றால் அமானிதத்தை சரியான முறையில் நாம் பாதுகாக்கவில்லை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகளும் அமானிதம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள், இவைகளும் அமானிதம். இவைகளை பத்தியும் கூட அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். இதனுடைய பதிலை நாங்கள் தயாரிச்சு கொள்ளணும். இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்ல இல்லைண்டா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பத்தி நாளை கியாமத்துடைய நாளில் கேட்கப்படுவீர்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கெல்லாம் யோசிக்கலும் எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அது பள்ளி தலைவர் தான் அவருக்கு பொறுப்பு, அல்லது ஒரு கடையினுடைய அல்லது கம்பெனியினுடைய ஓனரா இருப்பா அவருக்கு தான் பொறுப்பு, எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு குடும்ப தலைவரா குடும்பத்தினுடைய பொறுப்பு அவருக்கு இருக்குது. தன்னுடைய மனைவியை பத்தி அவர் கேட்கப்படுவார், தன்னுடைய பிள்ளைகளை பத்தி அவர் கேட்கப்படுவார். இதனுடைய பதில ஒவ்வொருத்தரும் தயாரிக்கணும். நாங்க சரியான முறையில பாவிக்காததுனால, இந்த அமானிதத்தை சரியான முறையில கையாளாததுனால இன்றைக்கு சமூகம் சீர்கட்டு போயிருக்கக்கூடிய நிலைமைய கண்ணுக்கு முன்னால நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, பிள்ளைகள் அமானிதம் என்றால், பிள்ளைகள் அமானிதம் என்றால் இந்த அமானிதத்தை எப்படி பாதுகாக்கணும் என்றா, அவங்களுக்கு தேவையான முறையில மார்க்கத்தினுடைய அறிவை படிச்சு கொடுக்கணும். உலகத்தினுடைய அறிவை படிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அத அளவு அல்லது அதை விட கூட மார்க்கத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றா கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான், நீங்க ஒழுக்கம் கற்பித்திருக்கிறீர்களா, ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்திருக்கீங்களா, உங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை குர்ஆனை படிச்சு கொடுத்திருக்கிறீங்களா, இப்படி ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான். நீங்க உங்கள மகனை டாக்டராக்கல்லையே, உங்களுக்கு நரகம் என்று சொல்லி நடக்கிறது குறவு, நடக்காது. அல்லாஹ் கேட்பான், குர்ஆனை படிச்சு கொடுத்தீங்களா, ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தீங்களா, முறைய படிச்சு கொடுத்தீங்களா, மார்க்கத்தை சரியா சொல்லி கொடுத்தீங்களா, இந்த ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான். இதுக்கு நாங்க தயாரிக்கணும்டா, எங்கட குழந்தைகளுக்கு சரியான மார்க்க அறிவை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, மார்க்கத்தை படிச்சு கொடுக்கல, உலகத்தை படிக்கணும், உலகத்தை சம்பாதிக்கணும், உலகத்துல பெரிய லெவல்ல இருக்கணும், பேர் பெறக்கூடிய அளவுக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில இருக்கணும் என்று சொல்லி முயற்சி செய்வோம் என்றா, அதனுடைய விளைவையும் கூட நாங்க ஒவ்வொருத்தரும் உலகத்துல அனுபவிப்போம் என்றதுல சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்கிறது, பிள்ளைகளை கவனிக்கிறது. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் தர்பியத்துள்ளார், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் குழந்தைகளை வளர்க்கிறது. அது குழந்தைய பெறதுக்கு முன்னால தாயினுடைய வயிற்றுல இருந்து அந்த பிள்ளைய ஒரு அளவுக்கு கொண்டு வரும் வரைக்கும் வளர்ப்பது உங்க ஒவ்வொருத்தருக்கும் கடமை என்பதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதுக்கு நேர்மாற்றமாக சரியான முறையில மார்க்கத்தை சொல்லி கொடுக்காம உலகத்தை படிக்கணும், நான் படிக்க வைக்க வேணாம் என்று சொல்ல வரல, நல்லா படிக்க வையும், தாராளமா படிக்க வையும். எங்கள பெரிய லெவல்ல உள்ளவங்க, பெரிய அளவுல உள்ளவங்க இருக்கணும் தேவை, டாக்டர் இருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும், லாயர் இருக்கணும், எல்லா தரத்தில் உள்ளவங்களும் இருக்கணும் கட்டாயம் தேவை, படிக்க வைக்கணும். ஆனா அதோட சேர்த்து மார்க்கத்தையும் கொடுங்க. மார்க்கத்தை கொடுக்கலண்டா அதனுடைய விளைவு என்னவாகும், ஒரு உதாரணமா சொல்லி அதை வழங்கப்படுத்து. விளைவு எப்படி ஆகும், உதாரணமா மகனை நல்லா படிக்க வச்சுக்கிறார், இங்க படிக்க வச்சு காணா வெளிநாட்டுக்கும் அனுப்புறார், வெளிநாட்டிலையும் போயிட்டு படிக்கிறார், படிச்சு அவர் நிறைய பெரியோர் கம்பெனியில சேர்ந்திருக்கிறார், அமெரிக்கால இருக்கிறார், இங்கிலாந்துல இருக்கிறார், பிரான்ஸ்ல இருக்கிறார், எங்கேயாலும் இருந்து கை நிறைய சம்பளம். வாப்பா இங்க சொல்றாரு, மகனை பத்தி பெருமையா சொல்லி தெரிகிறார், எங்கட மகன் அங்க இருக்கிறான், அவன் இவ்வளவு சம்பளம் எடுக்கிறான், பெரிய லெவல்ல இருக்கிறான், வாப்பா இங்க சொல்லி பெருமைப்படுறார், அந்த அளவுக்கும் மகன் இருக்கிறான். இதே வாப்பாக்கு இதே தந்தைக்கு மௌத்துடைய நேரம் வருகிறது, அல்லது தாய்க்கு சக்கராத்துடைய நிலைமை வருகிறது, கடைசி நேரம் எங்கட பாசையில சொல்றேன்டா, உசிர கையில புடிச்சிருக்கிற டைம் நேரம் அது, உசிர கையில புடிச்சிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் வாப்பா சொல்றாரு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னே மகனே, 10 வருஷமா வெளிநாட்டில் தான் நீக்கிறான், அவன முகத்தை 10 வருஷமா காணவே இல்லை. உம்மா சொல்றா, 10 வருஷமா மகன் முகத்தை காணவே இல்லை. கொஞ்சம் மகனுக்கு தகவல் சொல்லுங்க, என்னுடைய கடைசி நேரம் இன்றைக்கோ நாளைக்கோ நான் மௌத்தா போக இருக்கிறேன், கொஞ்சம் வர சொல்லி ஒரு முகத்தை கொஞ்சம் அவன் முகத்தை பார்த்துட்டு நான் மௌத்தா பைத்தேன்னா நிம்மதியா ரூபு பைத்திரும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்றான். இதே தகவல, இதே விஷயத்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய இதே வார்த்தைய மகனுக்கு சொல்லப்பட்டா அங்கிருந்து மகன் தேர்ந்து வரக்கூடிய பதில் எப்படி இருக்கும்டா? இப்ப எனக்கு வர்றது கேளா, நான் இப்ப பிசினஸ்ல பிஸி ஆகிறேன், நான் கம்பெனியில இப்பதான் சேர்ந்திருக்கிறேன், இப்பதான் ஓரளவுக்கு சம்பளம் எடுத்திருக்கிறேன், கை நிறைய சம்பளம் வருகிறது, இப்ப வந்தா எல்லாமே அப்படியே முடிஞ்சிடும், உலகம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. தெளிவாவே சொல்லப்படுது, வாப்பட கடைசி நேரம், உம்மட கடைசி நேரம், உங்களை பார்க்கணுமாம் வரட்டாம் சொன்னா அவனுக்கு உலகம் உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் முன்னுக்கு விளங்குது, பெற்றோர்களை பத்தி உள்ள ஒரு கவலை வருவதில்லை. இதை விட கொஞ்சம் கூட பிள்ளைகள் எப்படி சொல்லுவாங்கடா, இப்ப வந்து கொள்ள டைம் இல்ல, நான் கிடைச்ச பொறவுக்கு வாரன், நீங்க உறவினர்கள் இருக்கிறீங்க தானே, எல்லாரும் சேர்ந்து உம்மா அல்லது வாப்பா மௌத்தா போனா அடக்கம் செய்யுங்க, தேவையான செலவுகளை உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன், இப்படி சொல்லக்கூடியவங்களும் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த வாப்பாவும் இந்த உம்மாவும் உலக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த லெவலுக்கு அவனை கொண்டு வந்து அவங்க இவங்க சொல்ற ஆறுதல் வார்த்தைகளை கேட்கறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டான், இவங்க சொல்ற ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு உயிரை விட்டுறதுக்கா, அல்லது அவர் அனுப்பக்கூடிய காசிய வச்சு இங்க உள்ள செலவீனங்களை செலவு செய்யறதுக்கா, இதுக்கு அவர் சொல்றாரு என் மகன் முகத்தை ஒருக்கா பாக்குறதுக்கு, நான் முகத்தா போக வந்து உசிர கையில பிடிச்சிருக்கிறேன், கொஞ்சம் வர சொல்லுங்கண்டா என்ன நடக்குதுங்க, மகனை நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு, பெரிய லெவல்ல வச்சிருக்கிறாரு, பெற்றோர்களுக்கு எப்படி கண்ணியப்படுத்தணும், பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், இஸ்லாம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது, இது அந்த பிள்ளைக்கு சொல்லிப்பட இல்ல, அதனால உலகத்தினுடைய பொருட்கள் உலகத்துக்கு முன்னுக்கு தெரியக்கூடியது, அவனுக்கு பொறுமதியா இருக்குது, பெற்றோர்களை பத்தி கணக்கே இல்லை. இஸ்லாம் சொல்லுது உங்களுடைய தாயினுடைய பாதத்துக்கு கீழான சொருக்கம் இருக்குது, தாயினுடைய பாதத்துக்கு கீழான சொருக்கம் இருக்குது அப்படின்னு கூட்டு போயிட்டு உமா கொஞ்சம் அங்கிட்டு காவுங்க, உங்களோட காலுக்கு கீழே தானே சொருக்கம் இருக்குது, கொஞ்சம் தோண்டி பார்த்துக்கொள்வோம், எப்படி பெருசா சின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்கா, அம்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்களே, 4-10 இடத்துல போவாங்க வருவாங்க, நீங்க எல்லா இடத்துல தோண்டினாலும் சரி சொருக்கம் கிடைக்கா, சொருக்கம் எங்க கிடைக்கும் வேண்டா, தாயினுடைய பொருத்தத்துல அல்லாஹ் சொருக்கத்தை வச்சிக்க, தாயினுடைய பொருத்தத்துல அல்லாஹ் சொருக்கத்தை வச்சிக்கிறான், அதுக்கு நேர்மாற்றமானதுல அதுக்கு நேர்மாற்றமானது தான் கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்னொரு ஹதீஸ் நாயகம் சொன்னார்கள், பெற்றோரினுடைய முகத்தை புன்முறுவல் பொறுத்த முறையில் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கடா, இதுக்கு உங்களுக்கு நன்மை எழுதப்படும். இந்த விஷயம் மகனுக்கு சொல்லிப்பட இல்ல, இந்த விஷயத்தை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட இல்ல, இதனால அவனுக்கு பெற்றோருடைய பொறுமதி கிடையாது, அங்க இருக்கக்கூடிய விஷயம் தான் அவனுக்கு பொறுமதி அளிக்குது, அதனால அவங்களுடைய வார்த்தையை உதாசீனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கத்தான் தேவை. இதே கவலையில இந்த விஷயம் பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட அதே கவலையில கஷ்டப்பட்டு உயிர் பிரியுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இந்த நிலைமையை இந்த விஷயத்தை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு சொன்ன தெளிவாவே விளங்கு, ஏதோ நமக்கு விளங்குதோ இல்லையோ தெரியா, இதை அனுபவிக்கிறவங்க பார்க்கிறவங்களுக்கு சொல்லி பார்த்த இந்த விஷயம் தெளிவாகவே விளங்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இன்னொரு ஹதீஸ் அருமை நாயகம் செல்லதாசன் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் நாடிய மாதிரி அவன் விரும்பின மாதிரி உலகத்திலையும் தண்டனையை கொடுப்பான், ஆகரத்திலையும் கொடுப்பான், அவன் விரும்பின மாதிரி கொடுப்பான். ஆனா யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறாங்களோ, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ, பெற்றோர்களுக்கு அடிச்சு உதச்சி அவங்கள வீட்டை விட்டு திறத்துறாங்களோ, இவங்களுக்கு அல்லாஹ் மௌத்தா போறதுக்கு முன்னால உலகத்திலே தண்டனையை கொடுக்காம மௌத்தாக்க மாட்டான் கருத்தார்மி நாயகம் சொல்லதாசன் சொல்லுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவன் அவன் வாப்பாக்கு செஞ்சது அவன் பிள்ளை இவனுக்கு செய்யும் ஒரு வேலை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர் தொடராக அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களை கவனிக்கிறோம் இல்ல, சரியான முறையில் நடந்து கொள்றோம் இல்ல, இதனால தண்டைக்கு பார்க்கிறோம். வீதியை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா, எத்தனையோ வயோதிப்ப ஆண்கள் பெண்கள் வீதியில இன்னொருத்தருடைய தயவை எதிர்பார்த்து இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி அவங்க கொடுக்கறத வச்சு அவங்களுடைய ஒரு வேலை சாப்பாட்டை வைத்து நிரப்புறதுக்கு வீதியில நிக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் எங்க, அவர் அங்க இருக்கிறார், இவர் இங்க இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார். அப்ப ஏன் நீங்க இப்ப இது எந்த தலை விதின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு போயிட்டு வருவார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்க பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, பெற்றோர்களை கவனிக்கிறது இல்ல, பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்கிறது இல்ல, இதனால வரக்கூடிய சோதனைகள். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் வீதியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்லுவார் என்றா, அமானிதம், பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கிறது அமானிதம், அப்படி சரியான முறையில வளர்க்க இல்லைண்டா அதனுடைய விளைவுகளை நாங்க அனுபவிக்கணும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்றதுதான் சொல்லுவார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே உலகத்துல தரப்பட்டிருக்க கூடியது அமானிதம். யாருமே தப்பா நினைக்க கூடாது, சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். நாங்க ஒரு கவர்மெண்ட்னுடைய கம்பெனியில வேலை செய்யறோம், அல்லது பிரைவேட் கம்பெனி, அல்லது ஒரு மதரசாவா இருந்தாலும் சரி, அதுவே ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, அவங்க சில முறைகளை வச்சிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு நீங்க என்டர் ஆகணும், உள்ளுக்கு வரணும், கம்பெனி இந்த நேரத்துக்கு வரணும், கடன்டா இந்த நேரத்துக்கு வரணும், இப்ப இந்த நேரத்துல இது, இந்த நேரத்துல இது, இந்த நேரத்துல இது, இந்த நேரம் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வேலை செஞ்சா தான் இவ்வளவு சம்பளம் அப்படின்னா கணக்கு பார்த்தா அந்த அமைப்புல தான் வரும். நான் என்ன சொல்லுவாரேன்டா, 7 மணிக்கு உள்ளுக்கு வர சொல்லிக்குது, அது ஸ்கூல் ஆயிக்கலும் மதரசா ஆயிக்கலும் எதுவா இருந்தாலும் சரி, 7 மணிக்கு வர சொல்லிக்குது. இவர் 9 மணிக்கு உள்ளுக்கு வந்துட்டு 7 மணிக்கு வந்தேன்னு சொல்லி சைன் அடிக்கிறார், இதுதானே, இதுவும் அமானிதத்துக்கு மாற்றம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நிறைய நடக்குது சர்வ சாதாரணமா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் பயந்து கொள்ளணும், எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு, அது மதரசாவா இருந்தாலும் சரி, பாடசாலையா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை எங்களை நம்பி பொறுப்பா தந்திக்கிறோம், அவங்களுக்கு சரியா படிச்சு கொடுக்கணும். அப்படி படிச்சு கொடுக்க இல்லைண்டா அதனுடைய விளைவு அமானிதத்தை வீணாக்கி விட்டோம், அதனுடைய தண்டனை அனுபவிக்கணும்ன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு காட்டரபி மனுஷன் வாரார், இஜா அராபியுன், ஒரு காட்டரபி மனுஷன் வாரார். கொஞ்ச நேரத்தில் கேட்கிறாரு, மதஸ்ஸா, கியாமத்துடைய நாள் எப்ப வரும், உலகம் அழிஞ்சு கியாமத்து எப்ப வரும், அதனுடைய அடையாளத்தையாவது சொல்லுங்க, யார சொல்லலாண்டு நபி இடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல நபிலாய் சல்லதாசம் சொன்னார்கள், கயாமத்து எப்ப வருமண்டா, இதா துய்யாக்கில் அமானா பந்தரிசா, அமானிதம் வீணாக்கப்படுமண்டா, அமானிதத்தை வீணாக்குவாங்கண்டா மக்கள், நீங்க கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்க. கருத்தார் விநாயகம் சல்லதாசம் சொன்னார். இப்ப அதே சஹாபி திரும்ப நபி இடத்துல கேட்கிறாங்க, யார சொல்லலா, கைப்பை எல்லா துஹா, அமானிதத்தை வீணாக்குறது, அமானிதம் வீணாகும், அது அப்படி வீணாக்குறது அர்த்தம் என்னன்னு சொல்லி நபிடத்தில் கேட்கும் பொழுது நபிலாய் சல்லதாசன் சொன்னார்கள், தகுதி இல்லாத ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார், கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்க. கர்த்தார் விநாயகம் சல்லதாசன் சொன்னான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, தகுதி இல்லாத ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டா கியாமத்துடைய நாள் வருமண்டா, அர்த்தம் என்னண்டா, அவர் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்ல, அந்த பொறுப்பை எப்படி செய்யணும்ன்றது அவருக்கு தெரியா, அவர் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார்ண்டா, அந்த பொறுப்பை அவருக்கு தெரியாத முறையில் அதை பாவிப்பாரு, அந்த பொறுப்பு வீணாகிவிடும், அப்ப கியாமத்து வரும் என்ற கருத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லி தருகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, இன்றைக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது, பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது, இவருக்கு தகுதி இருக்குதா, இந்த பொறுப்பை இவர் செய்வாரா, எல்லாருக்கும் எல்லா பொறுப்பையும் செய்யறது கேளு, இதெல்லாம் பார்த்து கொடுக்கப்படுகிறதா இல்லையான்னு பார்த்தா அங்க பாக்குறதே கிடையாது. அவருக்கு செல்வம் இருக்குது அல்லது செல்வாக்கு இருக்குதுண்டா, எல்லா பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட தலையில போட்டிருந்தோம், ஆனா அவருக்கு அந்த பொறுப்பை பத்தி உள்ள ஒன்றும் கூட தெரியாது, அப்படியே வீணாக்கப்படுகிறது. அப்ப கியாமத்துடைய நாள் வரும் என்ற கருத்தை அருமை நாயகம் செல்லவாளர்கள் சொல்லிங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, இன்னைக்கு அமானிதம் வீணாக்கப்படும் என்றா, உலகத்துல பலாய் முசீபத்துக்கள் உருவாகும் என்ற கருத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே ஹதீஸ்ல சொல்லித்தாரன். மூணாவது விஷயம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 15 விஷயத்துல மூணாவது வஸ்ஸகாத்து மஹ்ரமா, ஜகாத்தை மக்கள் ஒரு அபராத தொகையாக கணக்கெடுப்பார்கள் என்றால் கியாமத்துடைய நாளை எதிர்பார்க்க என்ற கருத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபராத தொகண்டா, அதுக்கு நாங்க சொல்ற தெண்டப்பணம் யாராவது விரும்பி கொடுப்போமா? எங்களுக்கு ஒரு தெண்டம் அடிக்கப்பட்டிருக்குது, யாராவது விரும்பி நீங்க எங்களுக்கு 10,000 ரூபாய் தெண்டம் அடிச்சிருக்கிறீங்க, அந்த தெண்டை தெண்டாங்கன்னு சொல்லி யாராவது விரும்பி கொண்டு போய் கொடுத்துருவாரதா? மன விருப்பம் இல்லாம கஷ்டத்தோட வெறுப்போட கொடுக்காட்டி அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். இந்த அடிப்படையில தான் கொண்டு போய் அதை கொடுக்கிறோம். இதே மாதிரி தான் ஜகாத்த மன விருப்பம் இல்லாம மன விருப்பம் இல்லாம ஜகாத்த மக்கள் கொடுப்பாங்கடா, ஏதோ கொடுக்கணும் இல்லண்டா சோதனை வரும் வேதனை வரும் என்று நினைச்சு மக்கள் ஜகாத்த கொடுப்பாங்கண்டா, உலகத்துல பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்க கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாத்தலிப்ப மாலுன் ஃபீ பர்ரின் வலா பஹ்ரின் இல்லா பிஹப்ஸி ஜகாத், தரையிலையும் கடல்லையும் பொருட்கள் அழியுதுண்டா, ஜகாத்து கொடுக்காம தடுத்ததுனாலதான் அழியுது என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய பொருட்கள் தரையிலையும் இருக்குது கடல்லையும் இருக்குது, காரணத்தை தேடி பார்த்தா காரணம் இல்லை, எப்படி அழிஞ்சிச்சு எப்படி இல்லாம போச்சு எப்படி வேற லொஸ்தாவினாரு பார்த்தா எந்த ஒன்றுமே இல்ல, உலகத்துல இன்றைக்கு சர்வ சாதாரணமா அழியுதுண்டா, இதுக்கு காரணம் ஜகாத்த சரியா கொடுக்கல, இதனாலதான் அழியுது என்ற கருத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, என்னுடைய பொருளுடைய காப்புறுதி இன்றைக்கு எங்கேயும் போகவில்லை, பொருளை காப்புறுதி பண்றதுக்கு எங்கேயும் போகவில்லை, பொருளினுடைய காப்புறுதி சரியா ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுப்போம்டா, அல்லாஹ் எங்களுடைய பொருள்களை பாதுகாப்பான் என்பதுதான் ஹதீஸ்களுக்கு தெளிவாகவே சொல்லுது. ஒரு நடந்த நிகழ்வுன்ற சொல்றேன், எப்படி வந்துச்சு எதனால வந்துச்சு யாருக்குமே தெரியா, ஆனா பொருள் எல்லாம் மொத்தம் அழிஞ்சிச்சு. அண்மையில் எங்க ஊருக்கு கிட்ட ஒரு இடத்து பக்கத்துல இருந்து அந்நியர் ஒருத்தருடைய கடைக்கு நெருப்பு பிடிச்சிச்சு, அதுக்கு பக்கத்துல இருந்து எங்கட ஒருத்தருட கடை கோடிக்கணக்கான பொருள் இருந்துச்சு, அந்த பத்தின நெருப்பு இந்த கடையும் பத்திட்டு அவர் பின்னேற மூடிட்டு போச்சுல, முழு சாமானும் அவருக்கு கண்ணுக்கு விளங்கிச்சு. அடுத்த நாள் காலையில வந்து பக்கத்துல சாம்பல் மட்டும்தான் அவருடைய கண்ணுக்கு விளங்கு. இப்ப நடந்த ஒரு வருஷத்துக்கு மேல இன்று வரைக்கும் தேடுறாங்க, அந்த நெருப்பு எப்படி பிடிச்சிச்சு, அந்த கடைக்கு எப்படி நெருப்பு பிடிச்சிச்சு, கரண்ட் சோட்டா விழிச்சா அல்லது யாராவது பத்த வச்சாங்களா இல்லாட்டி ஏதாவது நடந்துச்சா, இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்குரிய பதில் இல்லை. சோதனை எப்படி எதனால நடந்துச்சு யாருக்குமே யூகிக்கிறதுக்கு முடியாது. அப்ப அவரு ஒரு நாளைக்கு முன்னாள் அதாவது முதலாவது நாள் கோடிக்கணக்கு சொந்தக்காரர் இருந்தாரு, அடுத்த நாள் சாம்பலுக்கு மட்டும்தான் சொந்தக்காரன் ஆயிக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹதீஸ்களும் வருகிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு செல்வம் கிடைச்சிருக்குதுண்டா, இது அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், இது அல்லாஹ்வுடைய நியமத்துல உண்டு, அல்லாஹ்வுடைய நியமத்துல அருட்கடையில் உண்டு, இதை நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க இல்லண்டா, ஜகாத் புண்ண தான தர்மங்கள் செய்ய இல்லண்டா, அந்த பொருள் அப்படியே புடுங்கி அல்லாஹ் இன்னொருத்தருக்கு கொடுத்துருவான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். அதனால தான் நாங்களே சொல்றோம் தானே, ஒருத்தர் ரோட்ல போறார் அவரை பார்த்து நாங்க சொல்றோம், இவர் உங்களுக்கு தெரியுமா, இவர் யாருன்னு தெரியுமா, தெரியாதாலா இருந்தா இவர் யாருன்னு தெரியுமா, இவர் ஒரு காலத்துல முந்தி கோடீஸ்வரனா இருந்தார், இப்ப பாருங்க ஒரு பிச்சைக்காரன் மாதிரி போய் கொண்டிருக்கிறார், முதல் பழைய கோடீஸ்வரன் இப்ப பிச்சைக்காரன், அதுவே இன்னொருத்தர் போவார் அவரை பார்த்து நாங்க சொல்றோமே முதல் இவன் பிச்சைக்காரனா இருந்தாரு, கொண்டுக்கும் வழி இல்ல, அன்றாடம் சாப்பிடுறதே கஷ்டம், இன்றைக்கு பாருங்க பெரிய லெவல்ல இருக்கிறார்னு சொல்லி நாங்களே அறிமுகப்படுத்துறோம் தானே. அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரிகளே, இன்றைக்கு பொருள் வந்து யார்த்தையும் நிரந்தரமா இருக்கிறது இல்ல, அது சரியான முறையில பாவிக்கலண்டா அது அப்படியே இன்னொருத்தருடைய கை மாறிடும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. மூணாவது அதாவது நாலாவது விஷயம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ அதார் ரஜுல் ஜௌஜதஹு வ அக்க உம்மஹு வ பர்ர ஸதீகஹு வ ஜஃபாபா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை கிட்டவாக்கிக் கொள்வான், தன்னுடைய தாய தூரமாக்குவான், தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான், தன்னுடைய தாய்க்கு நோவினை செய்வான், தன்னுடைய ஒரு ஆண் தன்னுடைய நண்பனை மிச்சம் கிட்டவாக்கி வச்சுக் கொள்வான், தந்தைய தூரமாக்குவான், இப்படி உங்களுக்கு மத்தியில் நடக்குமண்டா, பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்க. அந்த கர்த்தர் விநாயகன் செல்லதாசன் சொன்னான், ஏற்கனவே நான் சொன்னது இதுதான், தன்னுடைய மனைவி தான் எல்லாமே அவனுக்கு பரிசு. தாய ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சிருவான்டா. உலகத்துல பலாய் முசீபத்துக்கள் உருவாகும் என்ற கருத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே சொல்லி தருகிறார். இவனை வளர்த்து இந்த அளவுக்கு 20-25-30 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு, வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நாளைக்கு அடுத்த நாளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா உம்மா ரெண்டாவது தான், அதாவது மனைவி தான் அவனுக்கு பெஸ்ட். மனைவி சொல்றத எல்லாத்தையும் கேட்டு செயல்படுத்துறான். மனைவி சொல்றா, வயசானவங்களோட பாப்பாவை அம்மாவை வச்சுக்கொண்டு இருக்கிறது கஷ்டமே இல்ல, எங்கேயாலும் கொண்டு போய் விட்டுவாங்கன்னு சொன்னோன்னே இவன் எங்கேயாவது வயோதிகம் இல்லமத்தை தேடுறான், அங்க கொண்டு போய் விட்டுட்டு வாரான். மனைவிக்கு தெரியாம கலவுல பெய்து பார்த்துட்டு இன்னைக்கு நடக்குது இல்லையா? மனைவி சொல்ற இருக்கேலா, கிழவனால இருக்கேலா, கிழவியால இருக்கேலா, கஷ்டமாயிக்கு. அப்படி இல்லண்டா, வீட்டுக்கு பின்னுக்கு இவங்க பெரிய ஆடம்பரமான வீட்டுல இருப்பாங்க, வீட்டுக்கு பின்னொரு சின்ன ஒரு குடிசை ஒன்று கட்டி அவங்கள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிலைமை சர்வசாதாரணம். வாலிபர்கள் நண்பர்கள் சொல்றது மந்திரம், அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வாங்க. பாப்பா ஏதாவது சொன்னா பாப்பாவை பார்த்து கேட்கிறான், மகன் கேட்கிறான், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒண்ணு தெரியா, எல்லாமே எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியா, சர்வசாதாரணமா சொல்றேன். எதுவரைக்கும் நடக்க வேண்டா, தன்னுடைய நண்பர்களை ஒரு இரவு நேர சாப்பாட்டுக்கோ அல்லது பகல் நேர சாப்பாட்டுக்கு வர வச்சிருந்தா இவன் வந்து முதலாவது போடக்கூடிய கண்டிஷன் வீட்டுல என்னண்டா, பாப்பா மாப்பா சொல்லுவான், இன்றைக்கு என்னடா கூட்டாளி மாறலாம் வாரான், அது பகல் வேலையோ இரவு வேலையோ சாப்பாட்டுக்கு வாரான். முதலாவது விஷயம் என்னண்டா, நீங்க தயவு செய்து முன்னுக்கு வந்துட வாணும், பின்னுக்கே இருந்து குஷ்ணிக்குள்ளே இருந்துரு அல்லது பின்பக்கமே இருந்துரு. முன்னுக்கு வந்தா ஏன்டா, என்ற கூட்டாளி மாதிரி சும்மா ஜொலி டைப் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் வருவான். நீங்க வந்து அந்த பழைய காலத்து கதை ஏதாவது ஏடா கூட பேசினீங்கண்டா, எந்த மானம் கூட்டாளிமாருக்கு முன்னால பெய்த்திரும், அதால நீங்க வரவான பின்னுக்கேறீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய பிள்ளைகளும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்யறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இப்படி எல்லாம் உங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமா நடக்குமெண்டா, பலாய் முசீபத்துக்களை எதிர்ப்பாருங்க கருத்தை தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாகவே சொல்லி தருகிறார். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன், நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த அல்கமா ரதியல்லாஹு தஆலான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சொல்லக்கூடியவர், நோம்பு பிடிக்கக்கூடியவர், ஜகாத் கொடுக்கக்கூடியவர், எல்லா இபாதத்துகளையும் சரியா செய்யக்கூடியவர். இவர் என்ன செய்வார், இவருடைய கடைசி நேரம் மௌத்துடைய நேரம் வருகிறது, கலிமா சொல்லு கொடுக்கிறாங்க சஹாபாக்கள், நாவுல இருந்து கலிமா வருவதில்லை. நபிகிட்ட சொல்லப்பட்ட தகவல நபிலா சல்லதாசன் சொல்றாங்க, பெற்றோர்ல யாராவது உயிரோடிக்கிறாங்களான்னு பார்க்க சொல்லி பார்த்தோன்னே தாய் மட்டும் உயிரோடிக்கிறாங்க, வயோதிபமான தாய். அந்த தாயை கூப்பிட்டு பேசுறாங்க நபிலாய் சல்லதாசன் அவங்க. அந்த தாய் சொல்றா, நான் என்னுடைய மகனோட கோபமாயிக்கிறேன், மகன் கல்யாணம் முடிச்சது மனைவி சொல்றதை கேட்டு நடந்து கொள்றான், என்ன துன்புறுத்துறான், நான் சொன்னதை கேட்காம நடக்கிறாரு, அதனால நான் மகனோட கோபிச்சு கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை தாய் சொல்றான். நபிலாய் சல்லதாசன் இவங்களை சொல்லி பாக்குறாங்க, உங்களோட தாய் உங்களோட மகனை மன்னிச்சிருங்க, கலிமா நாவுல வருவதில்லைன்னு சொல்லி தாய் கேட்கிறாங்க. நபிலாய் சல்லதாசன் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, விறகு எல்லாத்தையும் கொண்டு சேருங்க, இவர் பெய்த கியாமத்துல நரகத்துல வேதனை செய்யப்படுறதுக்கு முன்னால உலகத்திலே நாங்க இவரை சுட்டு அதாவது வேதனை செய்வோம் என்று சொல்லி விறகு எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய நேரத்துல அந்த தாய் நபியை பார்த்து சொல்றாங்க, யார சூழல்லா, என்னுடைய மகன் எனக்கு முன்னால விறகுல எரிகிறத எனக்கு பார்த்து கொள்றது கேளாது, நான் என்னுடைய மகனுடைய பாவத்தை மகன் செஞ்ச தவறுகளை மன்னிச்சிருந்த சொல்லி நபி கிட்ட சொல்றாங்க. நபிலா சிலதாசம் சொல்றாங்க, அப்ப இது களிமா சொல்லி கொடுக்க சொல்லி களிமா சொல்லி கொடுக்கறாங்க. களிமா சொன்ன நிலைமையில அவன் ரூ தெரியுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் உலகத்திலேயே சோதனையை கொடுக்கிறான், அல்லாஹ் உலகத்திலே காட்டுறான். பெற்றோர்களுக்கு நோவினை செஞ்சா பெற்றோர்களுடைய மனம் நோகக்கூடிய முறையில எங்கட செயல்களை நாங்க அமைச்சு கொண்டோம் என்று சொன்னா உலகத்திலே அல்லாஹ் தண்டனைகள் சோதனைகளை தருவான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று தான் ஹதீசங்களுக்கு தெளிவாகவே சொல்லு. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இவ்வாறான விஷயங்கள் நமக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமா நடக்குமெண்டா, பலாய் முசீபத்துகள் உருவாகும். இதனால தான் நிம்மதி இல்லாத தன்மைகள், உலகத்துல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு, எல்லாமே பிரச்சனைகள் தான். கொஞ்ச நாள் வெயில் அடிச்சிச்சு, நாங்க எல்லாரும் வெயில சந்தோஷமா வரவேட்டோமா, அந்த வெயில் எவ்வளவு காரம். இந்த ஹதீசனுடைய தொடர்ல கடைசியில முடிவுல அருமை நாயகம் செல்லதாசன் சொன்னாங்க, இப்படியான பாவங்கள் உங்களுக்கு மத்தியில சர்வ சாதாரணமா நடக்குமெண்டா, அனல் காற்று எதிர்ப்பாருங்க. இந்த கர்த்தர் விநாயகன் செல்லதாசன் சொன்ன நாங்களே சொல்றோமே, சுத்திர பேன் பேன் எல்லாம் இல்லாம போயிட்டுண்டா, அல்லது ஏசிக்குள்ள இருக்கிறோம் அது இல்லாம போயிட்டுண்டா, கரண்ட் போயிட்டுண்டா, உள்ளுக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் வேகுது. வெளியில எழுப்பிட்டு போக பாக்குறோம், வீதியில போச்சோம், நாங்க சொல்றோம் அனல் காத்து மாதிரி தான் அடிக்குது. இது ஒரு சாயல், அல்லாஹ்வுடைய சோதனையினுடைய சாயல். மழை தான் பெய்யுது, மழை தான் பெய்யுது. எவ்வளவு பெரிய கஷ்டமாய், எவ்வளவு பெரிய கஷ்டம். வெளியில பேமெண்ட் வியாபாரி மாதிரி, வெளியில தொழில் செய்யக்கூடியவங்க எத்தனை பேருக்கு வெளியில போறதுக்கே இருக்கும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் தொழிலுக்கு போகலண்டா, வயிற்று எப்படி நிரப்புறது, பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். ரஹ்மத்துடைய மலை ஹதீஸ்ல வருகிறது, இரவு நேரத்துல பெய்யும், மின்னல் வெட்டும், இடி முழங்கும், உங்க யாருக்கும் எந்த தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்காது. இதுதான் ரஹ்மத்துடைய மலை என்று சொல்லி ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எல்லாமே சோதனைகள். இந்த சோதனையில இருந்து நாங்க விடுபடணும் என்றா எங்களுடைய முழு கவனத்தையும் அல்லாவின் பக்கம் திருப்பணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ்விடத்துல இஸ்திகபார் செய்யணும், தௌபா செய்யணும். ஏதோ ஒரு காலம் அப்படி பெய்து இதுக்கு பின்னால் அப்படி நடக்காதுன்னு சொல்லி தௌபா செய்வோம் என்றா அல்லாஹ் நிச்சயம் சத்தியமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துவான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்தருள்வாயாக. உன்னால புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சுடுவாயாக. முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடத்தை நீ முஸ்லீம்களிடத்திலே ஒப்படைச்சிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.